நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். நேர்களே, அடுத்ததாக வாங்க பேசலாம் நிகழ்ச்சி. வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் நாம் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து பேச உள்ளோம். நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த கணக்கெடுப்பில் நாட்டில் வாழும் அனைவரும் கட்டாயம் பங்கெடுக்க வேண்டும் என்று அரசு பெரிதும் வலியுறுத்துகிறது. இன்றைய நமது வாங்க பேசலாம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திரு நந்தகுமார் அவர்கள். சமூகத்தில் பொதுவாக சிலரின் பெயரை குறிப்பிட்டால் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. திருநந்தகுமார் என்றால் எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? இருந்தாலும் அவருக்கு ஒரு அறிமுகம். அவர் நியூ சவுத் வேல்ஸ் மாநில சமூக மொழி பாடசாலைகள் கூட்டமைப்பின் துணைத் தலைவராக பதவி வகிக்கின்றார். திருநந்தகுமார் அவர்கள், வணக்கம். திருநந்தகுமார் அவர்களே,
வணக்கம். வணக்கம் நேயர்களே.
சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா, இப்போ இதில் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படிங்கிறது ஏன் வந்து வலியுறுத்தப்படுகிறது? ஏன் இது முக்கியத்துவம்?
இப்போ நாங்கள் யார், நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் என்பது எங்களுக்கே தெரியாது. நாங்கள் யாரை கேட்டாலும் நாங்கள் குத்து மதிப்பாகவே கணக்குகள் சொல்லி கொண்டிருக்கிறோம். இத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறோம், இத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறோம்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே நாங்கள் எம்பிக்களிடம் செல்கின்ற பொழுது நாங்கள் இத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறோம் என்றால் அவர் சொல்லுவார்கள், ரோமோம் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய கணக்கின்படி இவ்வளவு பேர் தானே இருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள். எங்களுடைய இருப்பை காட்டுவதற்கு, நாங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோம் என்று சொல்வதற்கு உத்தியோகபூர்வமாக இருக்கிற ஒரே வழி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். ஆகவே தான் மக்கத்தனை கணக்கு ஒவ்வொரு 5 ஆண்டும் வருகிற பொழுது எங்களுக்கு அது முக்கியமானதாகப்படுகிறது. உண்மையாக சொல்ல போனால் எல்லா மொழியினருக்குமே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது, எல்லா மொழியினரும் இதை ஒரு முக்கியமானதாக கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் அந்த நேரத்திலேதான் அவர்கள் தங்களுடைய பலத்தை காட்ட முடியும். ஆகவேதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமக்கு முக்கியம் என்று சொல்லுகிறோம். நம்முடைய சமூகம் எப்படிப்பட்டது, எத்தனை வகையாக நாங்கள் இருக்கிறோம், இந்த விவரங்களை எல்லாம் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்து அந்த அறிக்கை வருகிற பொழுது நாம் கண்டு கொள்ள முடியும்.
வணக்கம் மனோ அவர்களே.
வணக்கம்.
வணக்கம், சொல்லுங்க.
சொல்வார்கள் அந்த சோழியன் குடும்பி சும்மா ஆடாது என்று. இப்போ
சரி,
அதாவது எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போ ஒரு நாடு தோதிசையா தண்ட நிலத்தோட தோதிசைற மாதிரி எங்களுக்கு இதில் என்ன நன்மை என்று சொன்னால், இப்போ நல்ல உதாரணம், HSC எடுக்கும் பிள்ளைகளுக்கு இங்கே தமிழையும் ஒரு பாடமாக எடுக்கலாம். அதே மாதிரி வருங்காலத்தில் எமது தமிழினம் சார்ந்த உதவிகளை அரசாங்கத்திடம் இழந்து பெற வேண்டுமென்றால் எமது எண்ணிக்கையில் தான் எல்லாம் தங்கி இருக்கிறது. அதை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் அவையும் அதுக்கு அவருடைய மனம் அதுக்கு ஆதரவு செய்யும். நாங்களும் ஒரு என்னோட சொல்றது, எங்களுக்கு ஒரு பலம் அது. இவ்வளவு பேர் இருக்கிறோம், இந்த உதவியை செய்தாருங்கன்னு கேட்பதற்கு.
ஏன் வந்து நிறைய பேர் அதில் கலந்துக்கிறது இல்லை, அல்லது கலந்துக்கிட்டாலும் ஒழுங்காக ஒழுங்கான பதிலை தர்றதில்லை நினைக்கிறீங்க மனம்?
அதான், அது வந்து நினைக்கிறேன் அந்த சின்ன ஒரு அவையின் ஒரு கவலை அப்படிங்க. அதாவது வந்து இதுல ஒரு என்ன சொல்லுவார்கள், பஞ்சி என்று சொல்லி இதுல நான் போட்டு என்ன பெறப்போகுது அப்படி நினைக்கிறேன். ஆனால் அது ஒவ்வொரு இவர் போடுறதிலும் சரியான பெருமதி இருக்கிறது என்பதை அவர்கள் ஒவ்வொரு தனி நபர்களும் உணர வேண்டும். அதுதான் நாம் எங்களால் இது ஒரு நாங்கள் செய்யும் ஒரு பெரிய உதவி. ஆனால் ஒரு பணம் ஒன்றும் கொடுக்காமல் அதாவது அரசாங்கத்துக்கும் நாங்கள் அவர்களுக்கு கேட்பதற்கு 5 வருடத்துக்கு கொடுக்க அவர்கள் இப்படி செய்யும் பொழுது அதுக்கும் அவர்கள் நிறைய பணம் செலவழித்து தான் இதை செய்கின்றார்கள். அது கணக்க நன்மை இருக்கு, எமது இனத்துக்கு பெரிய நன்மை இருக்கு. அதை ஒவ்வொருத்தரும் உணரமாறும். எத்தனையோ ஒரு 5 வருடத்துக்கு ஒருக்காகவும் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை மற்றவர்களும் பகிரவணும். இந்த செய்தியை இப்போ இதை கேட்காதவர்கள் தலையாய கடமையாக இணைத்து செய்தால் அது எமது ரப்புக்கு பின்பும் எமது பிள்ளைகள் சந்ததிக்கு அது பெரிய உதவியாக இருக்கும்.
மிக நன்றி மனோ.
நன்றி.
தயாபரன் ஐயா இணைந்திருக்கிறார், அவர்கிட்ட கருத்து கேட்டுறோம். வணக்கம் தயாபரன் அவர்களே.
வணக்கம் ஐயா.
வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
குடிசல கணக்கெடுப்பு எல்லா சமூகத்துக்கும் முக்கியமும்
என்ன, ஏன் முக்கியம்?
அதன் காரணம் என்னன்னு கேட்டா, அரசாங்கத்தில் இந்த தொடர் உண்டாக்கும் போது கதைச்சு செய்வதற்கு அவர்கள் கணக்கு பார்த்து இந்த சமூகம் இந்த மாதிரி என்று சொல்லி பல விதமான நன்மைகள் எடுக்க முடியும். இது ஒவ்வொரு நாட்டிலே நடக்கிறதும் நடக்க வேண்டியதும் ஆஸ்திரேலியாவுக்கு போய் செய்யறதும் நல்லது.
நீங்க கலந்து கொள்வீர்களா?
ஓ, ஏனென்றால் நானும் ஒரு பிரஜை, எனக்கும் உரிமை உண்டு என்று
நான் பிரஜை மட்டும் இல்லை, இப்போ குடிமகனாக குடிமகளாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இந்த நாட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ விசிட்டராக பயணிகளாக மாணவர்களாக எல்லாரும் கலந்துக்கலாம், கலந்துக்க வேண்டும் அப்படின்னு அரசு. சரி, இப்போ நிறைய பேர் கலந்துக்குவாங்க. சரி, இப்போ அரசு இவ்வளோ கேட்டுக்குதே அதனால் கலந்துக்கணும் அப்படின்னு கலந்துக்கிறாங்க. சரி, அதில் வந்து நம்ம தமிழ் மக்களாக பொறுத்தளவில் அதில் வந்து நாம் எதில் வந்து கவனமாக இருக்கணும் அந்த படிவத்தை நிரப்பும் போது?
பொதுவாகவே இந்த கணக்கெடுப்புகள் நடக்கிற பொழுது நாம் நமக்கு தெரிந்த வரைக்கும் உண்மையான செய்திகளை சொல்ல வேண்டும். அது ஒரு முக்கியமான விடயம் என்றால் அதுதான் கணக்கெடுப்பினுடைய நோக்கமே அதுதான். ஆனால் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு கேள்விகள் முக்கியமான கேள்விகள், 20வது கேள்வியும் 22வது கேள்வியும். 20வது கேள்வி, ஒருவர் வீட்டிலே பேசுகிற மொழி ஆங்கிலம் தவிர வேறு என்ன மொழி பேசுகிறார்கள் என்பதை பற்றியது. Does this person speak a language other than English at home? உங்கள் வீட்டிலே ஆங்கிலம் தவிர வேறு ஏதேனும் மொழி பேசுகிறாரா என்பது கேள்வி. அந்த கேள்விக்கு நாங்கள் எதை சொல்லுகிறோம் என்றால் தமிழ் என்று சொல்ல வேண்டும் என்றுதான் இப்பொழுது கடந்த 10 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அதுதான் எங்களுடைய தமிழ் மொழி பேசுபவர்கள் இத்தனை பேர் என்பதை எங்களுக்கு சரியாக திருத்தமாக அரசியலாளர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் காட்டக்கூடியதான ஒரு ஒரு பதிலாக இருக்கும். ஒரு காலத்துல என்ன நடந்தது என்றால் 2006 அல்லது அதுக்கு முன்னராக எல்லாம் தமிழ் என்று சொன்ன உடனே யார் எல்லோரும் தமிழ் என்று போடுவதில்லை, இல்லை இல்லை நாங்கள் தமிழ் பேசுவதில்லை தானே, அல்லவற்றால் நாங்கள் சில வார்த்தைகள் தானே பேசுகிறோம் என்று விட்டு அவர்கள் ஆங்கிலம் ஆங்கிலம் என்றே போட்டதனாலே நாம் தமிழ் என்ற கணக்குக்குள்ளே வரவில்லை. ஆகையினால நிச்சயமாக தமிழ் என்று ஆங்கிலத்திலே அதை எழுத வேண்டிய தேவை இருக்கிறது. 20வது கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அதாவது வீட்டிலே ஆங்கிலம் தவிர்ந்து வேறு ஏதேனும் மொழி பேசுகிறாரா என்று கேட்டால் தமிழ் என்று அதற்கு போட வேண்டும். இது முக்கியமான ஒன்று. அடுத்தது 22வது கேள்வி, வாட் இஸ் த பர்சன்ஸ் ஆன்செஸ்ட்ரி. வாட் இஸ் த பர்சன் ஆன்செஸ்ட்ரி என்று விட்டால் 3 ஆப்ஷன்ஸ் தருகிறார். ஒன்று ஸ்ரீலங்கன் தமிழ், 2வது இந்தியன் தமிழ், 3வது தமிழ் அது நாட் ஃபர்தர் டிஃபைன்ட். அதாவது இலங்கை தமிழர்,
இந்திய
தமிழர்,
தமிழ்
பொதுவாக தமிழர், வேறு விதமாக விவரிக்கவில்லை. ஆகவே நாங்கள் சொல்வது இந்திய தமிழர் இலங்கை தமிழர் என்று போடுவதை விட தமிழர் என்று போடுவது மிக பொருத்தமாக இருக்கும். இந்த ரெண்டையும் தமிழர் தமிழ் தமிழ் என்று போடுவது
அப்படி பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறீங்க? ஏன் இலங்கை தமிழர் இந்திய தமிழர் அப்படின்னு போடாம தமிழர் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு அடையாளத்துல நாம ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க?
இல்ல, தமிழ் என்று வர்றதுதானே நமக்கு நல்லது. நாம் இந்திய தமிழர் என்று இலங்கை தமிழர் என்று நாம் தனியாக காட்டுவதில் என்ன அடைய போகிறோம், அல்லது இந்திய தமிழர் என்று காட்டுவதனாலே என்ன அடைய போகிறோம்? இதைவிட வேறு தமிழ் பேசுபவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் குழம்ப மாட்டார்களா? நான் மலேசியாவில் இருந்து வந்தவன், நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தவன், நான் தென்னாப்பிரிக்காவில் வந்தவன், அப்ப நான் எந்த குறிப்புக்கு போக வேண்டும் என்று அவர்கள் தேவை யோசிப்பார்கள் அல்லவா? ஆகவே எல்லோருக்கும் பொதுவாக நாம் எல்லோரும் தமிழர், நாம் எங்கிருந்து வந்தாலும் நாம் இங்கே தமிழர்களாக வாழ்கிறோம். ஆகவே நாம் தமிழர், நம்முடைய ஆன்செஸ்ட்ரி நம்முடைய பின்னணி எது என்றால் அது தமிழ் தான் என்று சொல்வதற்காகத்தான் இந்த ஏற்பாடு.
சரி, இப்போ நீங்கள் தமிழர் அடையாளம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ ஆன்செஸ்ட்ரி, இப்போ நம்ம ஆன்செஸ்ட்ரின்னு சொல்லும்போது நம்ம மூதாதையர்னோ அல்லது நம்ம இன அடையாளம்னோ ஏதோ வேணா வச்சுக்கலாம். அப்படியான ஒரு பதிவு, அப்படியாக தன்னை அடையாளப்படுத்திக்கிறது எந்த வகையில் முக்கியம் அப்படின்னு பார்க்குறீங்க நீங்கள்?
கணக்கு அடிப்படையில் தான் இது முக்கியமானதை தவிர நேரடியாக இதில் பலன் இருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. அதை பற்றி இவர் யாராவது தெரிந்தவர்கள் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மொழி, வீட்டில் பேசும் மொழி என்பதுதான் என்னுடைய என்னை பொறுத்த வரைக்கும் முதன்மையானது.
நீங்கள் சொன்ன முந்தின கேள்விக்கு போனால், இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் ஆங்கிலம் தவிர்த்து என்ன மொழி பேசுகின்றீர்கள் அப்படின்னு சொல்லும்போது இதில் நிறைய நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன், பெற்றோர்களோ அல்லது மற்றவர்கள் சொல்கிறது வந்து எங்கள் பிள்ளை தான் தமிழில் பேசாது, நாங்கள் அதோட தமிழில் பேசுகிறது இல்லை, அப்போ நாங்கள் ஆங்கிலத்தில் தானே பேசணும் போடணும் அப்படின்னும் சொல்கிறதுண்டு. அதை வந்து நீங்கள் எப்படி அதை சரின்னு சொல்லுவீங்களா, அல்லது அப்படியான பார்வை வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி படுதா?
அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்பதற்கு அப்பாலே இது ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை. என்னவென்றால் உங்களுடைய தமிழ் பாடசாலைகளாகட்டும் அல்லது தமிழ் சமூகமாகட்டும் அல்லது மொத்தமாக தமிழ் சமூகத்துக்கு வேண்டிய வசதிகளாயிட்டும் எதையும் எண்ணிக்கையை வைத்துக் கொண்டுதான் அரசியலாளர்கள் சிந்திக்கிறார்கள். இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை வைத்துக் கொண்டுதான் அவர்களுடைய மிச்ச கணக்குகள் எல்லாமே இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போறால் உங்களுக்கு தெரியும், மேற்கு பகுதியில் இருக்கிறவர்கள் குறிப்பாக சிட்னியை எடுத்துக்கொண்டால் மேற்பகுதியில் இருக்கிற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் நான் இன்ன இந்த பகுதியில் இருக்கிறேன், என்னுடைய தொகுதியில இத்தனை பேராளமான தமிழ் பேசும் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு, தமிழ் பின்னணியை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டுதான் இடையிலேயே பேச தொடங்குகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த எண்ணிக்கை முக்கியம் அல்லவா? அந்த எண்ணிக்கையை நாம் நாம் காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. உண்மையிலே நீங்கள் இந்த வயது பிரிவினரை பார்த்தால், இன்றைக்கு நான் ஒரு 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 2016 பகுப்பாய்வு ஒன்றை பார்த்தேன். அந்த அந்த எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு 50 மேற்பட்டவர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த கணக்கிலே இந்த இந்த கணக்கு புள்ளி விவரம் நமக்கு ஒரு 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 செய்தி சொல்கிறது. நம்முடைய இளம் தலைமுறை 50 இருக்கிறது, மூத்த தலைமுறை 50 மேலே இருக்கிறது. ஆகவே இந்த 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 விகிதத்தை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இது நமக்கு ஒரு ஒரு செய்தி சொல்கிறது. நாம் என்ன செய்தி சொல்கிறது என்றால், இன்னும் ஒரு 10-20 நாம் எப்படி இருக்க போகிறோம், நம்முடைய நம் எண்ணிக்கை எப்படி இருக்க போகிறது என்று இருக்கிறது அல்லவா? ஆகவே இந்த வீட்டில் பேசும் மொழி தமிழ் என்பதை மிக முக்கியமாக எல்லோரும் போட வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களுடைய ஒரு பிள்ளை பேசினால் என்ன, ஒரு பிள்ளை பேசாவிட்டால் என்ன, வேறு சில சொற்களையாவது அவர்கள் தமிழிலே பயன்படுத்துகிறார்கள் அல்லவா? அல்லது தமிழ் என்ற உடனே அவர்கள் முற்று முழுதாக அவர் இன்னும் ஒரு சமூகமாக மாறவில்லையே, அல்லது இன்னும் ஒரு மொழி பேசுபவராக மாறவில்லையே, அவர் அடிப்படை தமிழ் தானே அவர்களுக்கு. ஆகவே அவர் தமிழ் என்று சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது.
மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் குறித்து நாம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டுள்ளோம். நம்மோடு கலந்து கொண்டிருப்பவர் சிட்னியிலிருந்து திரு நந்தகுமார் அவர்கள். இன்னொரு கேள்வி எப்படின்னா, இப்போ ஆங்கிலம் வந்து அந்த அளவுக்கு பேசாட்டி கூட ஆங்கிலம் பேசுகிறோம் அப்படின்னு போட்டால் தான் நாங்கள் வந்து ஆங்கிலத்தில் வந்து பேசுகிறோன்னு அரசு நம்பும், அது உங்களுக்கு சிக்கலை கொண்டு வராது, அப்படியான சில தப்பான கற்பிதங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா?
ஆமா இருக்குது. அவர்கள் என்ன ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை என்றால், யார் அப்படி அந்த கணக்கெடுப்பை போட்டார்கள் என்று யாருக்கும் தெரியாது. எங்களுடைய வீட்டிலே நான் என்ன போடுகிறேன் என்பது அந்த எண்ணிக்கை போகிறது தவிர, இன்னார் தான் இந்த இந்த கணக்கெடுப்புல, இன்னார் தான் என்ன,
அதாவது முழுக்க முழுக்க இது பிரைவசி கான்பிடென்ஷியாலிட்டி சொல்லுவாங்க, ரகசிய காப்பு உள்ள ஒரு
ரகசிய காப்பு
உட்பட்டது. ஆமா,
யார் என்ன சொன்னார்கள் என்பது தெரியாது. ஆனால் நீங்கள் ஏன் அப்படி, ஒருவர் ஏன் அப்படி நினைக்க வேண்டும், நான் இப்படி ஆங்கிலம் என்று போடாவிட்டால் அவர்கள் என்ன பற்றி என்ன நினைப்பார்கள் என்று யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. சொல்ல போனால் அதை அதை அப்படி தெரியாதபடியால தான் நீங்கள் கட்டாயம் தமிழ் என்று போடுவதனாலே அந்த எண்ணிக்கை வருகிற பொழுது எங்களுக்கு ஒரு ஒரு நிம்மதியாக இருக்கு. இப்ப 2011 கணக்கெடுப்பின்படி எங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 73,000 சற்று அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த 73,000 சற்று அதே இந்த எண்ணிக்கையே பல்வேறு மாநிலங்களிலும் என்ன சொல்கிறார்கள் என்றால், இல்லை எங்களுடைய தொகை இதை விட அதிகம் என்று ஒவ்வொரு மாநிலத்திலும் சொல்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் அதை 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 எண்ணாது. அரசாங்கம் சொல்லும் உங்களுடைய கணக்கு என்ன என்று அதை மட்டும் சொல்லுங்கள் என்று கேட்கும். அப்படி சொல்வதற்காக நாங்கள் ஒவ்வொரு முறையும் அதை ஒவ்வொரு மூலைக்கும் சென்று, இதை பற்றி தெரியாதவர்களுக்கும் சென்று, இதை பற்றி செய்ய வேண்டிய பாடசாலையில் படிக்கின்றவர்கள், சந்தையிலே காண்பவர்கள், இப்பொழுதுதான் எல்லாம் இணையம் வழியாகத்தான் எல்லோரையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது, அவர்கள் மூலமாக இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து எல்லோரையும் தமிழ் 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 என்று போடுங்கள், 20வது கேள்விக்கு தமிழ் என்று போடுங்கள், 22வது கேள்விக்கு தமிழ் என்று போடுங்கள் என்று சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது.
சரி, மிக்க நன்றி திரு நந்தகுமார் அவர்களே. நிச்சயம் வந்து நீங்கள் சொல்கிற இந்த கருத்தை வந்து மக்கள் உள்வாங்குவார்கள், தமிழ் என்ற அடையாளத்தை வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு நாம் நம்புவோம், எதிர்பார்ப்போம், எல்லாரும் செய்வாங்க அப்படின்னு. மிக்க நன்றி உங்களுக்கு.
மிக்க நன்றி ராய்சல். 2006 SPS தமிழ் இந்த இந்த விடயத்திலே நீங்கள் தமிழ் முன்னோர்களுக்கு அல்லது செயற்பாட்டாளருக்கு ஒரு களம் அமைத்து தந்திருக்கிறீர்கள், அதுக்கு மிக்க மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SPS தமிழின் Facebook.